திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாகமாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்கர்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து திருவாவூடுதுறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக் கொண்டு அருமையான முறையிலே எளிய ஞான பூஜையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவனுமாகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பே என்பது பாடல். ஞான நெறியில நிக்கணும். சன்மார்க்கம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சன்மார்க்கம்னா நன்னெறி என்று சொல்லக்கூடிய ஞான நெறி. அந்த நெறியில நின்று நமக்கு சுவஞான போதத்துல சொன்னது போல உரா துணை தேர்ந்தன பாசம் ஒருவ அப்படின்னு சொன்னது மாதிரி நமக்கு அந்த தெளிவை உணர வேண்டும். அந்த தெளிவை உணராதவர்கள் தலைவனை அறியாதவர்கள். அப்ப தலைவனை அறியலைன்னா தன்னையும் அறிய மாட்டாங்க. அதனால சிவமான் தன்மையை பெற மாட்டார்கள். மொத்தத்துல பிறவியிலிருந்து நீங்க மாட்டாங்க. தம்மையே அறியார் தன்னை அறியார் தலைவனை அறியார்னு சொன்னதுனால சிவமாவதற்கும் பிறவி நீங்குவதற்கும் வழி இல்லை என்பதை, அதாவது தெளிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்குமே தவிர சன்மார்க்க நெறியில் நான் நிற்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டு தெளிவுக்கு வராதவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர்களால் தன்னை அறிய முடியாது, தலைவனை அறிய முடியாது, அதன் பின்பாக சிவமாகவும் முடியாது. பிறவி நீங்க பிறவிக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். தானவனாகி தானைந்தா மலம் செற்று மோனமதா மொழிப்பான் முத்தராவதும் ஈனமில் ஞானானுபூதியில் இன்பமும் தான் அவனாயுரலான சன்மார்க்கமே என்று சொல்லுகின்றார். சுத்தான்மாவாகிய தான் சிவமே ஆகி தன்னை அனாதியே பற்றியதுன்னு ஒன்னு இருக்கு, இடையிலே பற்றியது. அப்படிப்பட்ட அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கன்மம் மாயை மாயேயம் திரோதாயி அப்படிங்கிற மலங்கள் ஐந்தையும் நீக்கி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டும் மொழி இல்லையா. நமக்கு தட்சிணாமூர்த்தி அழகா கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அழக ஒரு சின் முத்திரையில பதிபசு பாசத்தை உணர்த்திட்டார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்தி வந்து ஞானமூர்த்தி. அவரை வழிபடுறதுனால ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கிறதுனால பாச நீக்கமும் சிவப்பேரும் கிடைக்கணும். ஆனால் குரு பயிற்சிக்குள்ள குரு நவகிரகத்தில் இருப்பவர் அவருக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தெல்லாம் நாம யாருக்கு செய்யக்கூடாது? தட்சிணாமூர்த்திக்கு செய்யக்கூடாது. கலெக்டரா டவாலியா ஆக்கக்கூடாது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இது பதி, இந்த விரல் பாசு பசு. அப்ப இது ஆணவம் கன்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயேங்கிற மூணும் பாசம், இது பசு, இந்த மூணும் ஜடப்பொருள், இது சித்துப்பொருள், இதுவும் சித்துப்பொருள். சித்துப்பொருளாகிய பசு சித்துப்பொருளோட இல்லாம ஜடப்பொருளோட இருக்கு. இப்ப சுவாமியுடைய இன்னருளால அது அவரை வணங்குவதால், இந்த அவர் தாளை வணங்குவதால் அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதை இப்படி சொல்லாமல் சொன்னவர் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காட்டு அந்த காட்டும் மொழியால முத்தான்மா ஆவதும் குற்றமற்ற ஞான அனுபூதியில பேரின்பம் உருவதும். அடுத்து சிவஞான போதத்துல சொன்ன மாதிரி அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறைபணி நிற்றல் இல்லையா, பத்தாவது சூத்திரம் சொன்னது போல. ஆக அப்படி நிற்கக்கூடியதுதான் சன்மார்க்கம் என்று பார்க்கின்றோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின பாடல்ல உரா துணை தேர்ந்தன பாசம் ஒருவ இல்லையா, அது ஒன்பதாம் சூத்திரம் சொன்ன கருத்து. இதுல பத்தாவது சூத்திரம் சொன்ன கருத்து வருகிறது. ஏற்கனவே சன்மார்க்கம் என்பதே சித்தாந்தம் தான், அதனால அதுல அப்படியே நமக்கு சிவஞான போத கருத்தை ஒத்து பார்த்தோம். அந்த மோன மொழி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மோனமதா மொழி அப்படின்னா என்னன்னா சின்முத்திரையோடு இருந்து காட்டக்கூடிய உபதேசம். சரி, ஆக முத்தராவதும் அவனே தானாதலும் சன்மார்க்கத்துடைய பயன் என்று நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தியுள்ளார். சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வமும் சன்மார்க்கத்தார்க்கு வர்க்கம் தரிசனம் சன்மார்க் எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேண்வினோ அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த சன்மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுடைய உபாயங்கள் என்னன்னு மற்றவங்களுக்கு சொல்றார். அந்த நெறியில இருக்கக்கூடியவங்களுக்கு அது என்னதுன்னு தெரியும், ஆனா பிறருக்கு தெரியாதல்லவா. ஆகையால் பரிபாகத்தை பார்க்காம எல்லா உயிர்கள் மேலேயும் உள்ள கருணையினால் இப்படி வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்ப சன்மார்க்கத்தார்னா யாருன்னா ஞானிகள். அந்த ஞானிகளுக்குரிய அந்த சமாதி, அந்த சமாதிக்குரிய திசையும், பீடம்னு சொன்னதுனால ஆசனமும், இடம்னு சொல்றது தலம், அடுத்து தெய்வம் தியானத்துக்குள்ள தெய்வமும், அப்புறம் சங்கமும், அப்புறம் தரிசனம் சொல்லும் போது காண்பன, இது எல்லாம் எம்மார்க்கத்துள்ளார்க்கும் நான் சொல்லுவேன், அதை நீங்க கேட்டு தெளிந்து சிந்தித்து இல்லையா, கேட்டு சிந்தித்து தெளிந்து உயிங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்படியே படிமுறையில மேலே வந்து ஞானிகள் பெறக்கூடியதை நமக்கு எளிதாக இதுதான், இதெல்லாம் நீங்க பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். சன்மார்க்க சாதனத்தான் ஞான நியமம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்றார் சன்மார்க்கத்தானவனாகும் சன்மார்க்கமே அப்படின்னு சொல்றார். சன்மார்க்க சாதனங்கள் என்னதெல்லாம், அறிபவனாகிய தான், அறிவு, அறியப்படக்கூடிய பொருள், இந்த மூன்றும். இந்த நெறியை ஒளிந்த ஏனை நெறிகள் இல்லையா, பின்மார்க்கம் அப்படிங்கிறது அதுதான். அந்த நெறிகளும் அவற்றுக்குள்ள சாதனங்களும் பேதையர்கள் அதாவது ஞான பரிபாகம் பெறாதவர்களுக்கு உரியது. அடுத்தது துன்மார்க்கம்னு சொல்றார், பின்மார்க்கத்துக்கு அப்புறம் துன்மார்க்கம்னு ஒண்ணு சொல்றார். அது என்னதுன்னா நெறியெல்லாம் நெறி, திருவாசகத்துல சொல்வார்ல, நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நெறியெல்லாம் நெறிக்கண் சேரலாகிய துன்மார்க்கத்திலிருந்து அகன்று துரிய நிலைக்கண் உள்ள குற்றமும் நீங்கினார். அப்படிப்பட்டவர்கள் எய்தக்கூடிய சன்மார்க்கமாவது தான் அவனாகும் சன்மார்க்கம். தான் அப்படிங்கிறது ஞாதுருவாகிய தான், ஞானம் என்பது அறிவு, ஞேயம் என்பது சிவம். ஆக சன்மார்க்க சாதனங்கள் ஞாதிரு ஞான நீயங்கள், திரிபுடி ஞானம் என்று சொல்லுவோம். அந்த பின்மார்க்கம்னு சொன்னது சன்மார்க்கத்துக்கு பிந்திய மார்க்கங்கள், அதாவது யோகம் கிரியை சரியைகள். இதனால மலவாதனை அறவே நீங்காது, அந்த நெறியில நிற்கும் போது மலவாதனை அறவே நீங்காது, கொஞ்சம் இருக்கும். துரியம் என்பது பிரம்மரந்திரத்துல ஆன்மா ஒடுங்கக்கூடிய நிலை. சரி, ஆக அதற்கு அடுத்தபடியாக சன்மார்க்கம் எய்தவரும் அருஞ்சீடர்க்கு பின்மார்க்க மூன்றும் பெறவியல்பாம் என்றால், நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலே, சொன்மார்க்கம் என்ன ஸ்ருதி கை கொள்ளுமே. அதாவது சைவ நூல் அல்லாத பிற நூலார் சரியாதிகளுக்கு சிவனோடு நாடல் வேண்டுவது அன்று, அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மனச மயங்க வைக்கக்கூடிய தொழில்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியை கிரியை எல்லாம் அப்படி சொல்றாங்க. மேலும் சிவ தியானம் வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுத்து இந்த சரியாதிகள்லாம் நன்மார்க்கமாவது எதற்காகனா சிவத்தை முன்னிட்டு தியானிப்பதற்காகத்தான். வேதமும் நமக்கு இதைத்தான் கூறியுள்ளது, குருவும் நமக்கு இதைத்தான் உபதேசிக்கின்றார். சொன்மார்க்கம் என்ன ஸ்ருதி, அதான் வேதம் அஞ்ஞானம் சொல்லுகிறது என்று அழகாக உணர்த்துகின்றார். அப்ப சீடருக்கு குருவானவர் இதைத்தான் உபதேசிக்கின்றார். சப்ப சிலர் வந்து அதெல்லாம் வேண்டாம், நான் சரியைக்கு போக மாட்டேன், எனக்கு கிரியை எல்லாம் பிடிக்காது, பூஜை பண்ண மாட்டேன், எனக்கு யோகம் வேண்டாம், நான் தியானம் செய்ய மாட்டேன்னு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்பட்ட சொல்றாங்க. அது அவரவர்கள் பக்குவம் தான ஒழிய எல்லாமே நமக்கு வேண்டியதுதான் என்று சொல்லுகின்றார். அந்நிய பாசமும் ஆகும் கர்மமும் முன்னும் அவத்தையும் மூல பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி பேதமும் தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே. அழகாக அடுத்த பாடலிலே நமக்கு தசகாரியத்தில் உள்ள அந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அவற்றை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றார். ஆக நாம் இப்போது முதற்கண் அவை என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த திருமந்திர பாடலை சிந்திக்கலாம். தச காரியங்கள் அப்படிங்கிறது உண்மை நெறி விளக்கம் என்ற நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. அது நமது புறச்சந்தான குறவர்களுள் நான்காம் அவராகிய உமாபதி சிவாச்சாரியாரால் அருளப்பட்டது. இந்த ஞான சாதனையில முன்னேறக்கூடிய ஆன்மாவுடைய அறிவில் நிகழக்கூடிய 10 வகையான அனுபவங்கள் தான் தசகாரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இத 10 வகை செயற்பாடுகள்னு சொல்லிக்கிடலாம், 10 வகையான அனுபவங்கள்னு சொல்லிக்கிடலாம், 10 வகையான ஞான படிகள் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். அது என்னதெல்லாம் பார்த்தோம்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்பன. இப்ப தத்துவ ரூபம் முதலாவது. தத்துவ ரூபம்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சைவ சித்தாந்தம் நமக்கு 36 தத்துவங்களை பற்றி சொல்லுது இல்லையா. அந்த 36 தத்துவங்களுடைய தோற்றம், ஒடுக்கம், அதோட இயல்புகள், செயல்பாடுகள் இவற்றை எல்லாம் சாத்திர நூல்களின் வாயிலாக அறிவது தத்துவ ரூபம். அடுத்து இந்த தத்துவங்கள் மாயையில தோன்றி மயக்கத்தை செய்வதால் மலம் என்றும் அறிவில்லாதன ஆகையால் ஜடம் என்றும் அறிந்து, அது ஜடமானாலும் அறிவித்தாலன்றி அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாக வேண்டி இறைவனால் வழங்கப்பட்டது. ஆகையால் தத்துவங்களால் வரக்கூடிய அறிவு ஜட அறிவே என்றும் தெளிவாக அறிவது தத்துவ தரிசனம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆணவ மலப்பற்று அறுவதற்காக தத்துவ கூட்டத்தை இறைவன் ஆன்மாவிற்கு தந்துள்ளார். எனினும் ஆணவமும் தத்துவ கூட்டமும் ஜடம், ஆன்மா அறிவுடை பொருள். அப்போ ஆன்மா தத்துவ கூட்ட தொடர்பு கொள்வது பொருத்தமற்றதாகும் அப்படிங்கிறத அறிந்த ஆன்மாவானது திருவருள் துணையால் தத்துவங்களுடைய தொடர்புல பற்றற்று நிற்பது தத்துவ சுத்தி. ஆன்மா ஆணவத்தை சார்ந்த போது அறியாமையின் மயமாயிற்று, மாயையை சார்ந்த போது கொஞ்சம் அறிவு பெற்று தத்துவங்களே நாம் என்று கருதும்படி தத்துவ மயமாயிற்று. இந்த இயல்புகளை உணர்ந்து ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் வண்ணமாம் இயல்பு உடையது அப்படிங்கிறத அனுபவத்தால் அறிவது ஆன்ம ரூபம். இந்த ஆன்மாவானது தத்துவ கூட்டத்தால் அறிவு பெற்றாலும் தத்துவங்கள் ஜடம் ஆகலின் தாமாக இயங்காது, அவை திருவருளால் தான் இயங்குகிறது. அப்படித்தான ஜடப்பொருள் இயங்காது, தானா இயங்காது, இயக்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டும். எனவே ஆன்மாவோட அறிவும் செயலும் திருவருளால் நிகழ்கின்றன. அப்படிங்கறத அனுபவத்தில் அறிவதுதான் ஆன்ம தரிசனம். எல்லாம் திருவருளால் அப்படிங்கிற உணர்வு முதல்ல வரணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக ஆன்மா தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு உணர்வது. அப்படி உணர்ந்து திருவருள்ள அழுந்தி நிற்பது ஆன்ம சுத்தி. இப்போ சிவன் வந்து திருவருள் சக்தியை திருமேனியாக கொள்பவர், எல்லா பொருள்களிலும் கலந்து ஒன்றாய் இருப்பவர், ஆணவத்தால் கவ்வப்பட்ட அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்வதற்காக ஆன்மாவிற்கு தனு கரண புவன போகங்களை வழங்குபவர், ஆன்மாவுக்கு பல பிறவிகளை தந்து ஆன்ம அறிவை விளக்கி மலபரிபாகத்தை உண்டாக்குபவர், திருவருள் சக்தியை ஆன்மாவிடம் பதிப்பவர், குருவாக எழுந்தருளி ஆன்மாவை உயர்த்துபவர். இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இயல்புகளை ஆன்மா அனுபவத்தால் அறிவது சிவரூபம். அடுத்து சிவதரிசனம். சிவதரிசனம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா, சிவம் குருவாக எழுந்தருளி உபதேசிக்கின்றார். அப்படி உபதேசித்த உடன் யான் எனது என்னும் பற்று அறவே நீங்கி ஆன்மா திருவருளை அறியும். அது வரைக்கும் எல்லாம் நான், அதாவது நான் தான் செஞ்சேன், அப்புறம் எல்லாமே எனது அப்படிங்கிற ஒரு அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் இருக்கும். ஆனா அது சிவபெருமான் குருவாக வந்து அருள் செய்யும் போது இது அறவே நீங்குகிறது. அது திருவடி தரிசனம் எனப்படுகிறது. அப்ப திருவடியோட ஒன்றிய ஆன்மாவானது எங்கும் எதிலும் சிவனை காணும். அது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், காரைக்கால் அம்மையார, சேரமான் பெருமாள் நாயனார, இல்லையா, பலரை பார்த்திரு, தாய்மான சுவாமிகளை, அவங்களுக்கெல்லாம் பார்க்கறது எல்லாமே சிவமா தெரிஞ்சது. சரி, அப்ப இது வந்து திருமுக தரிசனம். அந்த நிலையில குருவோட உபதேசத்தால் எதையுமே பேச முடியாத நிலையை அடைந்து பரசுகத்தை அடைவது திருமுடி தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று உண்மைகளை அனுபவத்தால் தெளிவாக உணர்ந்து சிவத்தை தவிர வேறு எதிலும் தொடர்பு கொள்ளாமல், அது மட்டும் இல்ல, நான் பிரம்மங்கிற பசுஞானத்துல நிக்காம எங்கும் எதிலும் சிவத்தை காணும் அனுபவம் தான் சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா, சிவம் குருவாக வந்து ஆட்கொண்ட போது எங்கும் எதிலும் சிவமாக காணக்கூடிய அனுபவம் சிவ தரிசனம் எனப்படுகிறது. அப்ப இந்த சிவ தரிசனத்துல திருவடி தரிசனம், திருமுக தரிசனம், சிவ தரிசனம் எல்லாவற்றையும், திருமுடி தரிசனம் எல்லாத்தையும் சேர்த்து சிவ தரிசனம் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தபடியாக எங்கும் எதிலும் சிவமாக காணக்கூடிய அறிவை பெற்றிருந்தாலும் ஒரே வழி இந்த மலவாசனையால ஒரு பொருளை உலக பொருளாக நினைக்கக்கூடிய நினைவு வந்தால் அப்பொருளுக்கு உயிர் இருப்பதையும் அந்த உயிருக்குள்ள திருவருள் இருப்பதையும் திருவருளே சிவமாக திகழ்வதையும் அறிந்து, அதாவது உற்று உணர்ந்து பார்க்கப்படும் பொருளை சிவமாகவே உணர்ந்து அந்த சிவம் வேற நாம் வேறு என்று உணர்வு தோன்றாதபடிக்கு சிவத்தோடு ஆன்மா உள்ளோ புறமோ அப்படியே ஒத்து ஒன்றாக நிற்பது சிவ யோகம் என்று சொல்லப்படுகிறது. இத சுருக்கி சொல்லணும்னா, ஆன்மா சிவத்தோடு உள்ளோ புறமோ ஒத்து ஒன்றாய் கூடியிருப்பது சிவ யோகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நிறைவாக சிவபோகம், அதாவது சிவமான் தன்மை பெற்ற ஆன்மா சிவத்துள் ஒடுங்கி சிவபோகத்தை நுகர்வது. அந்த போகத்தை நுகரும் போது அந்த நிகழ்வு வந்து சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இவை பத்தும் தான் தசகாரியங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் நமக்கு இந்த உண்மை நெறி விளக்கம் என்ற நூலில் நாம் பார்த்தோம். இப்ப அதே கருத்தை இவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்நிய பாசம் சொன்னார், தன்னின் வேறாகிய, அதாவது தான் பசு, அப்ப பசுவிலிருந்து வேறாகிய பாசத்தையும், ஆகும் கர்மமும், அதாவது அதை போக்குவதற்கு உபகாரமாக கூடிய கன்ம மலத்தையும், அதனால் எய்த பெறும் துன்பம், கன்மம்ங்கிறது வினைதானே, அதை செய்வதால் அந்த புண்ண, அந்த நல்வினை தீவினை செய்து புண்ணிய பாவமாகி அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அப்ப அந்த துன்பங்களையும், அடுத்து மூலப்பகுதி அந்த மூல பிரகிருதி ஆகிய மாயா மலத்தையும் அவற்றோடு பின்னி கிடக்கக்கூடிய பாச ஞானத்தையும் பேதா பேதங்களையும் தன்னோடும் கண்டவர் தான் அப்படிங்கிறது ஆன்மா. அப்ப ஆன்மாவாகிய தன்னையும் கண்டவர்கள் சன்மார்க்கத்தோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த பாடல்ல தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி, இவற்றை கண்டவர்கள் சன்மார்க்கர்கள் என்று உணர்த்தியுள்ளார். அடுத்து பசுபாச நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய வித்து ஒசியாத உண்மை சொரூபோது உதயத்து உற்று அசைவானதில்லாமையான சன்மார்க்கமே என்று சொல்கின்றார். ஆன்மாவ பாசத்துல இருந்ததுதான் பசுபாச நீக்கி. ஆன்மாவ பசுபாசம் அறுத்தானே எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தே கண்டனேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார். அது மாதிரி பாசத்துல இருந்து ஆன்மாவை பிரித்து பதிப்பொருளோட சேர்த்து, அதான் பதியுடன் கூட்டி. என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்க, அப்படி கூட்டி பதிப்பொருளோட சேர்த்து கனியாத கசியாத நெஞ்சத்தை கசிய வைத்து அந்த கனியாத மனசையும் நன்றாக கனிவித்து கெடாத உண்மையாகிய சொரூப தோற்றத்துல பொருந்தி அசையாம அப்படியே சமாதி கூடி இருத்தல் சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பசுபாசம் நீக்கிங்கிறதுல ஆன்ம ரூபம் முதல் தத்துவ சுத்தி வரையிலாம் விளக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே முதல் பாடல்லையும் சிந்திச்சிருக்கோம் இந்த கருத்துக்களை. அதனால இந்த பாடல்லையும் ஆன்ம ரூபத்துல இருந்து தத்துவ சுத்தி வரைக்கும் விளக்கப்பட்டிருக்கு. அந்த பசு பாச நீக்கிங்கிறது பதியோட கூட்டி அதுல இருந்து இல்லாமையான அப்படிங்கறது வரைக்கும் சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் கூறப்பட்டிருக்கு. அப்ப கசியாத நெஞ்சம் கசிவித்து அப்படின்னு சொன்னது சிவயோகம், அசைவானது இல்லாமைன்னு சொன்னது ஆனந்தாதீதம். சரியாக மிக அழகாக அந்த உண்மை நெறி விளக்க கருத்துக்களை நாம் இதில் கண்டோம். மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது. மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை. மார்க்கம் சன்மார்க்கம் எனும் நெறி வைகாதோர். மார்க்கம் சன்மார்க்கமாம் சித்த யோகமே. அப்போ சன்மார்க்கத்துல நிற்கக்கூடிய சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பதுனா இறைவனை அணுக வகுப்பது சன்மார்க்கம். எந்த மார்க்கம்னா சன்மார்க்கம். இது அன்றி வேறொன்று இல்லை அப்படின்னு ரெண்டாவது வரியில சொல்றாரு. அதான் இதன்றி வேறொன்றும் சன்மார்க்கம் ஆகாது. இந்த நெறி வைகாதோர் அப்படின்னு மூணாவது வரியில சொல்றாரு. அப்போ இந்த நெறியில ஒழுகி நிலைத்து இருக்காதார்களின் மார்க்கம் சன்மார்க்கமாகிய சித்த யோகமே அப்படிங்கிறாரு. அது என்னதுன்னா சித்த யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அது சிவயோகம் ஆகாது. அப்போ சன்மார்க்கமாகிய ஞான யோகத்துல ஒழுகாதவர்கள் மேற்கொள்ளக்கூடிய மார்க்கம் சிவத்தோடு இரண்டர கலக்கும் சன்மார்க்கம் ஆகாது. சித்தம் ஒடுங்குதலாகிய கரண லயம்தான் அது. இந்த மனோலயத்தை வந்து நம்ம முக்தின்னு சொல்ல மாட்டோம். ஆகையால் அங்ஞனம் நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம்.